நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 21 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்தியாவின் ஒரு முன்னணி பத்திரிகை ஆசிரியரான தருண் தேஜ்பால் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பது தொடர்பில் பெண் ஊடகவியலாளர் அமைப்பின் கருத்துக்கள்.
ஊடகங்களுடைய பணிபுரியும் மீடியா ஹவுசஸ் இன்க்ளூசிவா எல்லா நிறுவனங்களிலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கணும். ஆனால் இப்ப வரைக்கும் பெரும்பாலான ஊடகங்களில் கூட அந்த மாதிரியான ஒரு கமிட்டி இல்ல.
இலங்கையின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த ஒரு பார்வை.
இந்த வரவு செலவு திட்டம் கூட கடந்த வருடத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏன்னா இதை தனியாக வைத்து நாங்கள் பார்க்க முடியாது. குறிப்பாக கிராமிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வரவு செலவு திட்டமாக தான் நான் இதை பார்க்கின்றேன்.
வடமாகாண சபையின் நிர்வாகத்திற்கும் யாழ் வளர்ச்சி குழுவுக்கும் இடையே உருவாகியுள்ள மோதல்கள், இந்தியாவில் திருநங்கைகள் அரசு பணிகளில் சேர்வதில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து அவர்கள் தரப்பு கருத்துக்கள், உலக சதுரங்க போட்டியின் 9 ஆட்டத்தில் விஸ்வநாதன் ஆனந்த் தோல்வி அடைந்துள்ளது பற்றிய தகவல்களும் இந்த பிற செய்திகளும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் எல் ஆர் ஜெகதீசன் மற்றும் மணிவண்ணன்.
அமெரிக்க படைகள் 2014 ஆண்டுக்கு பின்னரும் ஆப்கானில் இருக்க வழி செய்யும் ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு ஆதரவு தருமாறு ஆப்கான் அதிபர் ஹமீத் கர்சாய் அவர்கள் பழங்குடியின தலைவர்களின் மூத்த அவையை கோரியிருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஆப்கானுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவதாக அதிபர் ஒபாமா உறுதி அளித்திருக்கிறதாகவும், அந்த ஒப்பந்தத்திற்கு இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவு இருப்பதாகவும் பழங்குடியின தலைவர்களின் சந்திப்பை ஆரம்பித்து வைத்து கர்சாய் தெரிவித்தார். பல்லாயிரக்கணக்கான பழங்குடியின தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். எந்த தருணங்களில் ஆப்கான் வீடுகளில் அமெரிக்க படைகள் நுழையலாம், அமெரிக்க படையினர் ஏதாவது விடயத்தில் குற்றச்சாட்டப்படும் இடத்திற்கு அவர்களை அமெரிக்க நீதித்துறையின் கீழா அல்லது ஆப்கான் சட்டங்களின் படியா விசாரிப்பது என்பது போன்ற சர்ச்சைக்குரிய விடயங்களும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும்.
கிறித்தவர்கள் இல்லாத மத்திய கிழக்கு பகுதி ஒன்று உருவாகும் நிலையை வத்திக்கான் ஒப்புக்கொள்ளாது என்று ஈராக், சிரியா, லெபனான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளிலிருந்து வந்த கத்தோலிக்க தலைவர்களிடையே பேசிய போப் பிரான்சிஸ் குறிப்பிட்டார். ரோம் நகரில் மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து வந்த பேராயர்களை சந்தித்த போப் இந்த பகுதியில் குறைந்து வரும் கிறித்தவ சமூகங்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களை பற்றி அவர்களுடன் விவாதித்தார். இஸ்லாமிய தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் மற்றும் அரபு வசந்தம் ஏற்பட்டதிலிருந்து அதிகரித்து வரும் பதற்றங்கள் காரணமாக பல லட்சக்கணக்கான கிறித்தவர்கள் அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறிவிட்டனர்.
ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மேலதிக நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் தொடர்பான தொடர் நடவடிக்கைகளை உக்ரைனிய அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. உக்ரைனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான அரசியல் மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் ஒன்று அடுத்த வாரம் லித்வேனியாவில் கையொப்பமிட இருந்தது. இந்த ஒப்பந்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இருதரப்பாரும் தெரிவித்து வந்தனர். ஆனால் லித்வேனியாவின் முன்னாள் பிரதமர் சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் முன்நிபந்தனை விதித்திருந்தது. இந்த நிபந்தனையை உக்ரைனின் நாடாளுமன்றம் இன்று நிராகரித்திருக்கிறது. முந்தைய ஒப்பந்தத்திற்கு மாற்றாக உக்ரைன், ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய முத்தரப்பு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தலாம் என்று உக்ரைனிய அதிகாரிகள் தற்போது யோசனை தெரிவித்திருக்கிறார்கள்.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாடு இனப்படுகொலையின் விளிம்பில் நிற்கிறது என்று பிரான்ஸ் எச்சரித்திருக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஒட்டுமொத்த ஒழுங்கு குலைவில் இருக்கிறது என்றும், ஆப்பிரிக்க மற்றும் பிரெஞ்சு படைகள் இதில் தலையிடுவது குறித்து ஐநா மன்றம் ஆலோசித்து வருவதாகவும் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் லோரன் ஃபேபியஸ் கூறினார். மார்ச் மாதத்தில் கிளர்ச்சி கூட்டணி ஒன்று முந்தைய அரசை அகற்றியதிலிருந்து நாடு கொந்தளிப்பில் இருந்து வருகிறது.
இந்தியாவின் பிரபல புலனாய்வு பத்திரிகை தெஹல்காவின் தலைமை ஆசிரியர் தருண் தேஜ்பால் மீது பெண் பத்திரிகையாளர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பதை, இந்த விவகாரத்தை தேசிய பெண்கள் ஆணைக்குழு தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருக்கிறது. புலனாய்வு பத்திரிகையான தெஹல்காவின் தலைமை ஆசிரியர் தருண் தேஜ்பால் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக அவருடன் இணைந்து பணிபுரியும் பெண் பத்திரிகையாளர் ஒருவர் குற்றம் சுமத்தியிருந்தார். பொதுவாகவே இந்தியாவில் பெண் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் இடங்களில் தேவைப்படும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என்று பெண் ஏற்பாட்டாளர் ஒருவர் கூறுகிறார்.
From looking at sexual harassment as something trivial or a joke or eve teasing to
தன் மீதான குற்றச்சாட்டை தொடர்ந்து தனது தவறுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கும் தருண் தேஜ்பால் தனது பதவியிலிருந்து 6 காலத்திற்கு தற்காலிகமாக விலகுவதாக அறிவித்திருக்கிறார்.
நேபாள மாவோயிஸ்ட் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியடைந்ததாக வந்த அறிவிப்பை அடுத்து அந்த நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என்று நேபாள மாவோயிஸ்ட் கட்சி கோரியிருக்கிறது. மாவோயிஸ்டுகளின் கோட்டையாக கருதப்பட்ட தலைநகர் காட்மாண்டுவில் உள்ள ஒரு தொகுதியில் பிரச்சந்தா என்று அழைக்கப்படும் புஷ்பா கமல் டஹால் மூன்றாவதாக வந்துள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். வாக்களிப்பு நடைமுறையில் பெருமளவு முறைகேடுகள் நடந்ததாக தனக்கு தகவல் வந்துள்ளது என்று டஹால் தெரிவித்திருக்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவின் முன்னணி பத்திரிகையாளர்களில் ஒருவரான தருண் தேஜ்பால் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதை செய்தி அறிக்கையில் கேட்டோம். தெஹல்கா பத்திரிகையின் தலைமை ஆசிரியராக அவர் இருந்தார். இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளதை அடுத்து தலைமை ஆசிரியர் பொறுப்பிலிருந்து அவர் விலகியுள்ளார். அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மகளிர் அமைப்புகள் கோரியுள்ளன. கோவா மாநில அரசும் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பெண் ஊடகவியலாளர்களுக்கான வலையமைப்பைச் சேர்ந்த கவிதா முரளிதரம் அவர்களிடம் கருத்து கேட்டார் மணிவண்ணன்.
தருண் தேஜ்பால் பற்றியும் திகழ்கான்ற பத்திரிகையை பற்றியும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்து அந்த மதிப்பு உடனடியாக சரிகிறது. முக்கியமான என்னோட ஃபர்ஸ்ட் இம்மீடியட் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய லெட் டவுனா தான் தோணுச்சு. இப்ப தருண் தேஜ்பாலோட லெட்டரை படிச்சோம்னா கூட அவர் அதுல ஒரு 6 மாசம் அதுல இருந்து பொறுப்புல இருந்து விலகி இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து ஒரு தீர்வாக நிச்சயமாக முன்வைக்க முடியாதது.
இது வந்து இப்போ தெஹல்கால நடந்திருக்கு, இந்த சம்பவம் வெளியில வந்திருக்கு. ஆனா இந்தியா முழுக்க மற்ற ஊடக அமைப்புகள்லையும் சரி, ஊடக நிறுவனங்கள்லையும் சரி, இந்த மாதிரி பெண் பத்திரிகையாளர்கள் அது பெண் ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரியான பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்படுவது ஒரு சாதாரணமாக இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயமாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
இல்ல, சாதாரணமாக இயல்பாகனா பிற எந்த துறைக்கும் மீடியா துறைக்கும் குறிப்பா எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப சமீபத்துல 2 பெண் வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ஜட்ஜ் மேலையும் இன்னொரு சக வழக்கறிஞர் மேலையும் குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. அதுவே பலருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மீடியாவில வந்து சாதாரணமாக இயல்பாக நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது உரிய கவனத்தை பெறவில்லை, அதற்கான உரிய தீர்வுகள் வந்து முன்வைக்கப்படவில்லை அப்படின்றது உண்மை.
தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதே மாதிரி நிலைமை ஏறக்குறைய ஒரு தேசிய அளவிலே எப்படி ஒரு சராசரி இருக்கிறதோ அதே மாதிரியான எண்ணிக்கையில் தான் இந்த மாதிரியான சம்பவங்களும் தமிழ்நாட்டிலும் நடப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
நிச்சயமா, தேசிய அளவு சராசரியை விட கூடுதலாக நடந்து அதற்குரிய கவனம் இல்ல ஒரு பயம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களே கூட வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இங்க தமிழ்நாட்டுல நிலவரதான் நான் தனிப்பட்ட முறையில நினைக்கிறேன்.
தேசிய அளவை விட தமிழ்நாட்டிலே அதிகம் என்கிறீர்கள், அதற்கு என்ன குறிப்பான காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா?
இல்ல, குறிப்பான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல அதாவது நான் இங்கு பேசக்கூடிய நண்பர்கள் அவர்களுடைய எனக்கு இருக்கக்கூடிய கலந்துரையாடல்களுடைய அடிப்படையில தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு ஆங்கில பத்திரிகை சூழலுக்கும் ஒரு தமிழ் பத்திரிகையில வேலை பார்க்கக்கூடிய சூழலுக்கும் இருக்கக்கூடிய சூழல் வித்தியாசங்கள் வந்து அடிப்படையில ரெண்டு இதுலயும் வேலை பார்த்தவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஆங்கில பத்திரிகையில வந்து சில விஷயங்களை ஒப்பீட்டளவில் இன்னும் கொஞ்சம் தைரியமா பேசிட முடியும், டிபேட் பண்ண முடியும். ஆனா தமிழ் பத்திரிகை உலகத்துல இன்னும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரவில்லை. அதற்கான சூழலை வந்து ஊடகத்தோட வெளிப்புற விஷயங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து தமிழ் பத்திரிகை உலகத்துல ஏற்படுத்தல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல ஏற்பட்ட அந்த பெண்ணோட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு தமிழ் தொலைக்காட்சியில ஒரு பெண் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய காரணம், அவர் வெளியில வந்து அவங்க சஸ்பென்ஷன்ல இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு இன்னொரு வேலை இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த மாதிரியான காரணங்கள் ஒரு ஒரு டாபு மாதிரி ஆயிடுது. இந்த விஷயமே ஒரு மோசமான பார்வையால் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்பவும் இருக்குன்னு நான்
நினைக்கிறேன். பொதுவாக பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்படுவதற்கு எதிராக வென்று அதை தடுப்பதற்கென்று ஒரு தனியான ஒரு சட்டம் பிரத்யேகமாக நிறைவேற்றப்பட்டால் அது ஒருவேளை இதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்று நினைக்கிறீர்களா?
முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் நிச்சயமாக குறிப்பிடத்தகுந்த அளவுல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விசாகா வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக ஊடகங்களுடைய பணிபுரியும் மீடியா ஹவுசஸ் இன்க்ளூசிவா எல்லா நிறுவனங்களிலும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கணும். ஆனால் இப்ப வரைக்கும் பெரும்பாலான ஊடகங்களில் கூட அந்த மாதிரியான ஒரு கமிட்டி இல்ல, எழுதுற அளவுக்கு கூட நம்ம செயல்ல வந்து அதை காட்டுறது இல்லை அப்படின்றதுதான் உண்மை.
ஆனா அந்த மாதிரியான சட்டம் வந்து இப்போ ஏற்கனவே இப்ப நீங்க நிறுவனமயப்படுத்தப்பட்ட குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருக்கின்ற பெருவணிக நிறுவனங்கள் மற்றும் இந்த மாதிரியான நிறுவனங்களிலே அது ஒரு வகையிலே பலனளிக்கலாம். ஆனால் ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கின்ற கிராமப்புற விவசாய பெண்கள், கட்டிட தொழிலாளர்கள், அந்த மாதிரியான பெண்களும் அவர்கள் பணியிடங்களிலே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்பது எந்த அளவுக்கு பலனளிக்கும் நினைக்கிறீர்கள்?
இது ரொம்ப ஆழமான ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை கூட. ஏன்னா என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அர்பன் சொசைட்டில கூட இது பற்றிய விழிப்புணர்வு வந்து பெரிய அளவுல இல்லை. அப்படின்றப்போ கிராமப்புறங்கள்ல அன்ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ற பெண்களுக்கு நிச்சயமா இதை விட பல மடங்கு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இதை வந்து முழுக்க முழுக்க இந்த லா என்போர்சிங் ஏஜென்சிஸ் வந்து சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுதான் என்னுடைய அடிப்படை இதுவா இருக்கும் அப்படின்னு. அப்போ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு, பெண்களுக்கு சட்ட உதவிகள் நியாயமாக கிடைக்க வேண்டிய, இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடைக்க வேண்டிய தீர்வுகள் பற்றிய விழிப்புணர்வு வந்து பெரிய அளவுல உருவாக்குறதுக்கு வந்து லா என்போர்சிங் ஏஜென்சிஸ் அரசாங்கம் எல்லாமே ஒரு முயற்சி எடுக்கணும். அதுல வந்து பெண்கள் அமைப்புகளுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அவங்களால மட்டும்தான் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸை வந்து ரீச் பண்ண முடியும்.
பெண் ஊடகவியலாளர்களுக்கான வலையமைப்பைச் சேர்ந்த கவிதா முரளிதரன். உலக சுகாதார நிறுவனத்தின் நெறிமுறைகளுக்கு அமைய முதல் முறையாக உறுப்பு கோளாறுகளுடன் பிறக்கும் குழந்தைகள் பற்றிய தகவல்களை திரட்டும் பணி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இது முன்னெடுக்கப்படுகின்றது. அப்படியான குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகளின் நலன்களை முன்னெடுப்பதில் இது ஒரு மைல்கல்லாக அமையும் என்று சுகாதார வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். தமிழக அரசின் திட்டக்குழுவும் ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பான கரு பராமரிக்கும் ஆராய்ச்சி நிறுவனமும் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளன. அந்த ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் சுரேஷ் அவர்களிடம் பேசினார் நமது சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
எல்லா பிரெக்னன்சியும் எடுத்தீங்கன்னாக்க 2-3% வில் பி பர்த் டிஃபெக்ட்ஸ், வேரியஸ் குறைபாடு. அதில் மேஜர் டிஃபெக்ட்ஸ்ன்றது வந்து 1-2% இருக்கும். பட் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 25 மில்லியன் பர்த்ஸ் இருக்குது. நம்மளை 800 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஒரு 17%ல தைராய்டு கிளாண்டே இல்லாமல் பிறக்கும். மீதியில் வந்து தைராய்டு கிளாண்ட் இருக்கும், ஆனால் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது. இதில் என்ன ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம்னாக்க, இந்த தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா பிறந்த உடனே அந்த தைராக்சின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த தைராக்சின் டேப்லெட் ரொம்ப ரொம்ப சீப்பாக, மலிவுனா அவ்வளோ மலிவு. அந்த மாத்திரையை போட ஆரம்பித்தா இந்த குழந்தையுடைய ஐக்யூ நார்மலாக டெவலப் ஆகும். நம்ம அந்த மாத்திரையை போடலைனாக்க அது வளர்ந்தப்புறம் தான் இதுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஆனால் கண்டுபிடிச்சிட்டோன்னா 100%க்கு 100% இந்த மூளை வளர்ச்சியை சரியாக கொண்டு போய் முடியும், அதாவது இந்த ஐக்யூ நார்மலுக்கு வர முடியும்.
இவை போன்ற பல பிரச்சனைகளை சரியான நேரத்தில் கண்டறிந்து அவற்றுக்கான மாற்றை மருத்துவர்களால் உருவாக்க முடியும், அத்தகைய சிக்கல்கள் எழாமலும் தடுக்க முடியும். இந்நிலையில் இத்தகைய முயற்சிகளுக்கு திருவள்ளூர் பதிவேடு உறுதுணையாக இருக்கும் எனும் சுரேஷ் அது உருவாக்கப்பட இருக்கும் முறையினையும் விளக்குகிறார்.
ஒரு சில குறைபாடுகள் ரொம்ப தெளிவாக தெரியறத வந்து நம்ம டாக்டர் சொல்லலாம். கால் கம்ப்ளீட்டாக எல்லாம் பிறக்கிறது, இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து நோட் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா பிரச்சனை இருக்கிறது போய் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து சொல்கிறது தான் ஹைப்ரிட் மாடல். ஃபஸ்ட்டு டைம் வி ஆர் இன்ட்ரடியூசிங் அ ஹைப்ரிட் மாடல். இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஹஸ் கிவன் அஸ் அ ஸ்மால் சாங்ஷன். ஒரு 6 மந்த்தில் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டில் எங்கெல்லாம் பேபிஸ் டெலிவரி ஆகுதுன்னு பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், இந்த எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வி ஆர் கோயின் டு ஹேவ் அ சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம். இந்த சென்சிடைசேஷன் ப்ரோக்ராமில் பர்த் டிஃபெக்ட் பிறந்தால் என்ன பண்ணணும், வி வில் ஹேவ் ஒன் ஹாட்லைன். குழந்தை பிறந்து பிரச்சனை இருக்குன்னொன்னே இந்த ஹாட்லைனில் அவங்க கூப்பிடுவாங்க வச்சுக்கோங்களேன். இல்லை அப்போ ஒருத்தர் போய் ஃபிசிக்கலாக அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பேபிக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்டேஷன் மெத்தடாலஜியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்படும். இந்த 6 மாதம்ன்றது ரொம்ப ஷார்ட் டைம். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. பட் இந்த 6 மாதத்தில் என்ன அச்சீவ் பண்ண முடியும்னாக்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட், இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று பண்ண முடியும். ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி பாயிண்ட் ஆஃப் கேர், அந்த டெலிவரி ஆனவுடனே அவங்க இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்லேயே அவங்க என்டர் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி ஒரு சென்ட்ரல் டேட்டா பேஸ் போகிறதுக்கு வழி பண்ண முடியும். 3வது, இந்த டாக்டர்ஸுக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியும்.
மருத்துவர்களை தவிரவும் கரு பராமரிப்பதில் கர்ப்பிணிகளுக்கு வழிகாட்டவென ஆலோசகர்கள் ஆங்காங்கு நியமிக்கப்படும் போது பிறவி கோளாறுகளை பெருமளவில் தடுக்க முடியும். அவ்வாறு தடுக்க வேண்டியது அரசின் கடமை, சமூகத்தின் கடமையும் ஆகும் என்கிறார் டாக்டர் சுரேஷ்.
We don't have counseling at all. அதாவது ரொம்ப ஃபியூ. மெட்ரோ சிட்டியில் சில பேருக்கு எக்ஸ்பர்டீஸ் இருக்காங்க. ஸோ இப்போ என்னுடைய ஆசை என்னன்னாக்கா, ஒரு பாராமெடிக்கல் லெவலில் இந்த கவுன்சிலர்ஸை நல்லபடியாக நம்ம உருவாக்கணும். நம்ம ட்ரெயின் பண்ணி ரொம்ப காமன் ப்ராப்ளம்ஸுக்கு அவங்களுக்கு என்ன எடுத்து சொல்லணும், அதுக்கு நெக்ஸ்ட் ரூட் என்ன அப்படின்னு, அதாவது ஒரு அன்சர்டன்ட்டியே இருக்கக்கூடாது. குழந்தை பிறந்து பிரச்சனைன்னு வந்ததுன்னா அன்சர்டன்ட்டி இல்லாத அவங்கள எடுத்துன்னு போகணும். பேரண்ட்டை வந்து ஒரு குறைபாடோடு ஒரு குழந்தை பிறந்துருத்தனா அவங்க படுற கஷ்டங்கள், அது என்ன பண்ணுறது, நான் இந்த குழந்தைய வச்சு எப்படி பண்ணணும், அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த குழந்தைகளை வந்து நல்லபடியாக பராமரித்து அவங்களுக்கும் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்கணும். குறைபாடு இருக்குது, பட் அவங்களுக்கு நல்ல பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு அவங்களாம் ரொம்ப பிரில்லியண்ட்டாகவும் இருக்கலாம். அதனால் அவங்கள வந்து நம்ம சொசைட்டிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி எப்படி அவங்களுக்கு நம்ம சொசைட்டியை அவங்களுக்கு அடாப்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு
என்கிறார் ஃபீட்டல் கேர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கரு பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் எஸ் சுரேஷ்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன். தமிழகத்தைச் சேர்ந்த 4 திருநங்கைகள் மற்றும் திருநம்பி ஒருவரும் தங்களுக்கு அரசு வேலைகள் கிடைப்பது தொடர்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள். அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது திருநங்கை அல்லது திருநம்பி என்கின்ற தங்களது பாலின அடையாளம் ஏற்கப்படுவது இல்லை என்பதால் தங்களுக்கு அரசு வேலை கிடைக்காமல் போவதாகவும், இதை மாற்றி தங்களின் பாலின அடையாளத்தின் அடிப்படையிலேயே அரசு வேலைக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இவர்களின் வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளிடம் கேட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடுத்திருப்பவர்களில் ஒருவரான லிவிங் ஸ்மைல் வித்யா என்ற திருநங்கையிடம் அவர்களின் கோரிக்கை பற்றி கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
முக்கிய கோரிக்கை முதல் திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் இருவரும் அடிப்படையா நாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்கிறது மாத்திரம் இல்லாம எங்களோட பாலினம் சார்பாக எங்களோட 13 வயதுகள்ல இருந்தே எங்களுக்கு சில சைக்கலாஜிக்கல் மற்றும் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ப்ராப்ளம் எல்லாம் நாங்க சகிச்சுக்க வேண்டியிருக்கிறதுனால இல்ல நல்லா படிச்சாலும் கொஞ்சம் நாங்க பின்தங்க வேண்டிய சூழல் அமைஞ்சது. அதனால எங்களுக்கு அதன் அடிப்படையில ரிசர்வேஷனும் கூடுதலா தரணும் அப்படின்றதான் கோரிக்கையா நாங்க முக்கியமா வச்சிருக்கிறது.
ரிசர்வேஷன் எத்தனை சதவீதம் கேக்குறீங்க?
அது வந்து 3% கேட்டிருக்கோம். சோ தட் வி கேன் நெகோஷியேட். 3% வாய்ப்புல இருந்து எங்களுக்கு நல்லா தெரியும், பட் 3% வரும்போது அது 1% மாதிரி நெகோஷியேட் பண்ண வரும் அப்படின்னால அப்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
இப்போ உங்க அனுபவத்துல இந்த வழக்கை தொடுத்திருக்கும் 5 திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுடைய அனுபவத்துல உங்களுடைய பாலினம் என்பது எங்க உங்களுக்கு தடையா இருக்கு? இந்த குறிப்பிட்ட அரசு, மத்திய அரசாகட்டும் மாநில அரசுக்காகட்டும் பணிக்கான தேர்வில் எந்த இடத்தில் தடையாக வருகிறது?
எல்லா இடத்துலயுமே முத வந்து நாங்க இந்திய குடிமகள்கள் அப்படின்றதுக்கான மகன்கள் அல்லது மகள்கள்ன்றதுக்கான அடையாளத்தையே நாங்க இழக்கிறோம். இன்ஃபேக்ட் வந்து எங்களோட பாலினத்துக்கு நாங்க உண்மை இருக்க விரும்புறனால நான் அப்படித்தான், நான் பெண் தான் நான் உணர்றாலும் இல்ல ஒரு திருநம்பித்தன ஆண் தான் உணர்றனாலயோ வீட்டை விட்டு வரும்போது எல்லாத்தையும் வந்து ஒரு இந்திய குடிமகனுக்கான எல்லா பிரிவிலேஜஸையும் எதுவுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் வரும் இல்லையா? இப்ப நாங்க வேலைக்குன்னு அரசு இதழ்கள், அரசு வேலையை போல தனியார் வேலையப்பிலயே நாங்க போனாக்க நாங்க தோற்றத்தால பெண் போல எல்லாமா ஒரு முடி உடை எல்லாத்துலயும் தோற்றத்துல பெண்ணா இருக்கும்போது எங்களோட சர்டிபிகேட்ல எல்லாமே பழைய ஆண் பெயர்லயும் இல்ல சர்டிபிகேட் இது வரைக்கும் அதுவரையும் நாங்க படிச்சது எல்லாமே ஆனந்த அடையாளத்தோட இருக்கும்போது அதுவே அவங்களுக்கு ஈஸியான பிரச்சனையா போயிருது. அப்ப நான் உங்களை எப்படின்னு எடுத்துக்கிறது, சட்டப்படி பார்த்தா நீங்க அந்த பேர்ல தான் இருக்கு, உங்களுக்கு இந்த பேர்ல வேலை கொடுக்கணும், இந்த பாலத்தின் அடிப்புல வேலை கொடுக்கணும்னு சொல்லி, ஏன்னா சொசைட்டி ஒண்ணு எங்களை ஏத்துக்கிற பக்குவத்துல இல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எங்களுக்கு வேலை தரமாட்டோம், தகுதி இருந்தாலும் தரமாட்டோம்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எளிய காரணமா அதுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்னான்னு ஒரு தோழர் வந்து இந்த வருடம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம்னா அவங்க ப்ரீலிமினரி பாஸ் பண்ணிருக்காங்க யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் எழுதுவாங்க, குரூப் எல்லாத்துக்கும் பொதுவா எழுதுவாங்க. வந்து ப்ரீலிமினரி அவங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்தரா அவங்க எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கூட அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இதனாலதான் அவங்க வந்து அப்ப ஏன் எங்களுக்கு தகுதி திறமை இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்வேஷன் ஆர் சம்திங், யாரோ ரொம்ப குறைவான சில பேர் தான் வேலை வாய்ப்புக்காக போராடுறது வேலை செய்யணும்னு நினைக்கிறது வரும், அவங்க எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற அந்த அதனோட அடிப்படையில் தான்
இப்போ யூபிஎஸ்சி அப்படிங்கிற மத்திய அரசுக்கான பணிகளுக்கான ஆட்களை தேர்வு செய்யும் அமைப்பாகட்டும், மாநில அரசுக்கான பணிகளை தேர்வு செய்யும் டிஎன்பிஎஸ்சிங்கிற அந்த அமைப்பாகட்டும், அவர்களுடைய தேர்வுகளை எழுதும் பொழுதோ தேர்வு ஆன பிறகான வடிகட்டல் முறையிலேயோ உங்களுடைய பாலினம் வந்து ஏற்கக்கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்கா?
அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக பாதுகாப்பு எல்லாத்துக்குமே பொதுவா சொல்ற ஆரம்ப வார்த்தை என்னன்னாக்கா தெர் இஸ் நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் தான் இருக்குது. ஆனா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ன்றது பொதுவா இந்திய அரசாங்கம் அன்னைக்கு 1940 இதுல எழுதும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஆண் பெண்ன்றது மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆணாக இருந்து பெண்ணா மாறினவங்க அல்லது பெண்ணா இருந்து ஆணா மாறிய மாறிய பாலினத்தர்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் இதுல வரணும் அப்படின்றத அரசாங்கம் பார்த்ததா தெரியல. ஸோ அதனாலதான் நாங்கள் வந்து ஜெண்டர் தெர் இஸ் நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கப்போ ஏன் எங்களுக்கு இது வரைக்கும், ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்து 66 ஆண்டுகள் ஆகுது. இந்த 66 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் ஒரு திருநங்கையோ திருநம்பியோ கூட இந்திய அரசாங்கத்தாலேயோ அல்லது மாநில அரசாங்கங்களாலும் பணியமர்த்தப்படலை. அப்ப அது வந்து அதுவே நமக்கு கண் கூட தெரியுற விஷயம் இல்லையா? அது வந்து நம்ம சட்டத்துல இருக்கான்னு கேக்குறதுன்றத விட சட்டத்துல பயன்படுத்தப்படல, ஐ மீன் சட்டம் அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணப்படல எங்க விஷயத்துல அப்படின்னுதான் ஆக்சுவலி இந்த கேஸ நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம்.
சரிங்க, இப்ப நீங்க இந்த ஸ்வப்னாங்கிறவங்க யூபிஎஸ்சி பரீட்சை எழுதி முதல் கட்ட தேர்வான பிறகும் இரண்டாம் கட்டத்திற்கு அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா? அந்த மறுக்கப்பட்டது வந்து என்ன சொல்லி மறுத்திருக்காங்க?
ஆனா உங்க பாலினத்துல டிரான்ஸ்ஜெண்டருக்கோ இல்ல திருநங்கைக்கோ எழுதுறதுக்கு இங்க அனுமதி கிடையாதுன்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க.
திருநங்கை லிவிங் ஸ்மைல் வித்யா செய்தி அரங்கத்தில் இலங்கை செய்திகள் தொடர உள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி குறிப்புடன் சீவகன்.
அரசு துறையினர், விவசாயிகள் மற்றும் பெண் தொழில் முனைவோர் ஆகியோருக்கான சில நன்மைகளை பிரதிபலிக்கும் அம்சங்களுடன் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். விவசாயிகளுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் என்றும், பெண் தொழில் முனைவோர் வட்டியற்ற கடனை பெற முடியும் என்றும், அரசு ஊழியர்களுக்கான வாழ்க்கை செலவு படியை 1200 ரூபாயினால் அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். அதேவேளை இந்த வருட வரவு செலவு திட்ட துண்டுவிடும் தொகை 2014 5.2% குறையும் என்று எதிர்பார்ப்பதாகவும், அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது மேலும் குறையும் என்றும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமன்றி அடுத்த 3 வருடங்களில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 7.5% அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வரவு செலவு திட்ட உரியை முக்கிய எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஜேவிபி ஆகியன பகிஷ்கரித்திருந்தன. இதற்கிடையே அரசு ஊழியர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு போதாது என்று அவர்கள் மத்தியில் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. இந்த வரவு செலவு திட்டத்தை கடந்த ஆண்டினது தொடர்ச்சியான ஒன்று என்று கூறுகின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியரான எம் கணேசலிங்கம்.
இந்த வரவு செலவு திட்டமும் கூட கடந்த வருடத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஏன்னா இதை தனியாக வைத்து நாங்கள் பார்க்க முடியாது. காரணம், கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய ஆண்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட சில அபிவிருத்தி திட்டங்கள் என்று சொல்லுகின்ற நிகழ்ச்சி திட்டங்களுடைய தொடர்ச்சியை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். குறிப்பாக கிராமிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வரவு செலவு திட்டமாக தான் நான் இதை பார்க்கின்றேன். ஏனென்றால் கிராமிய அடிப்படையிலே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், உட்கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், நலிவடைந்த பிரிவினர் எதிர்நோக்குகின்ற சில பிரச்சனைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது போல ஒரு தோற்றப்பாட்டினை இந்த வரவு செலவு திட்ட உரையிலிருந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.
குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு சில கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் அவை குறித்து விமர்சனங்கள் அவர்கள் பக்கத்திலிருந்து இருந்திருக்கின்றன.
உண்மைதான். ஏனென்றால் எப்போதுமே இந்த அரசு துறையினுடைய ஊழியர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து பெரும்பாலும் பல 1000கணக்கான ரூபாய்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கும். நடைமுறையில் இருக்கின்ற விலை அதிகரிப்புகளோடு ஒப்பிடுகின்ற போது அந்த கோரிக்கைகள் நியாயமானவையாகவும் இருக்கலாம். அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அவர்களுடைய இந்த 1200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு என்பது கூட மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததில் இருந்து அரசு துறையிலே பெரும் எண்ணிக்கையிலான ஊழியர்களை, வேலையாட்களை பணிக்கமர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே 1200 ரூபாய் தலா என்ற அடிப்படையில் பார்த்தாலும் கூட இந்த மிகப்பெரிய ஆளுநரினை கொண்டிருக்கின்ற அல்லது மிகப்பெரிய அரசாங்கத்தை கொண்டிருக்கின்ற இலங்கையிலே இந்த சிறிய தொகை கூட பெருமளவிலே பெருக்கப்பட்டு வருகின்ற போது ஒரு பெரிய தொகையாகத்தான் பார்க்கப்படும்.
பொதுவாகவே கடந்த காலங்களில், அதாவது போர் முடிந்ததற்கு பின்னர் கூட தொடர்ச்சியாக வந்த ஆண்டுகளில் இலங்கையில் ராணுவத்துக்கான செலவுகள் அல்லது பாதுகாப்புக்கான செலவுகள் அதிகரித்துக் கொண்டே வந்திருந்தன. அதனுடைய நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கின்றது?
இந்த தடவையும் கூட பொதுவாக பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தடவை அதில் ஒரு விஷயம் இருக்கு. ராஜேந்திர நகர்வாக கூட நாங்கள் பார்க்கலாம். என்றால் கடந்த காலங்களிலே இது பாதுகாப்பு மட்டும் இருந்தது. தற்போது பாதுகாப்பு மட்டுமல்ல, நகர அபிவிருத்தி என்ற ஒரு அமைச்சும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே முற்று முழுதாக இது பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டது என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அரசாங்கம் அது அல்ல, அது அவ்வாறு அல்ல, நகர அபிவிருத்தி சார்ந்ததாகவும் அந்த செலவினங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறக்கூடியதாக இருக்கிறது.
போர் நடந்த பகுதிகளில் மீள் கட்டுமானம் மற்றும் இந்த புதிதாக அமைக்கப்பட்ட இந்த அரசியல் கட்டமைப்புகள், அதாவது வடமாகாண சபை போன்றவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு எப்படி இருக்கின்றன?
பொதுவாக இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதியமைச்சர் என்ற ரீதியிலே இந்த முன்வைக்கப்பட்ட அல்லது கோடி காட்டப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது யுத்தத்துக்கு அதிக அளவு பணம் செலவழிக்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் அதிலிருந்து மீட்பதற்காக அதிக தொலை செலவிடப்பட்டதாகவும், அவர்களை இங்கே குடியேற்றுவதற்காக அதிக தொலை செலவழிக்கப்பட்டதாகவும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக அதிக தொகை செலவழிக்கப்பட்டதாகவும், தற்போது பெருந்தரக்கல் போன்ற உட்கட்டுமானங்களை அமைப்பதற்காக அதிக தொகை செலவிடப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகவே இந்த வடக்கு கிழக்குக்கு நாங்கள் அதிக தொகையை செலவழிக்கின்றோம் என்பதை அந்த வெளிப்படுத்துவது போல அல்லது அதை சொல்ல வேண்டும் என்பதை அழுத்தி கூற வேண்டும் என்பதை போலத்தான் இந்த வரவு செலவு திட்டத்திலே ஆற்றிய உரை அமைந்திருந்தது. ஆனால் இந்த புதிய ஒரு மாகாண சபை அங்கே வந்திருக்கின்றது, பதவிக்கு வந்திருக்கின்றது, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாகாண சபை. எனவே இந்த 30 ஆண்டு காலமாக அழிவுற்ற நிலையில இருக்கின்ற சகல உட்கட்டுமானங்களும் மக்களுடைய வாழ்வாதாரங்களும் முன்னுரிமை அடிப்படையிலே முக்கியத்துவமாக கொடுத்து செய்யப்பட வேண்டி இருக்கிறது. வடமாகாண சபைக்கு ஏனைய மாகாண சபைகளுக்கு வழங்கப்படுகின்ற அதே அளவினால் வழங்கப்படுகின்ற போது நியாயமானதா என்பது குறித்து கேள்வி எழுப்பப்படும்
என்றார் கணேசலிங்கம்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சீவகன். இலங்கையின் வடக்கே அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதில் ஆளுநருக்கும் அங்கு ஆட்சியில் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையே மோதல்கள் வலுத்து வருகின்றன. கூடுதல் விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வடமாகாணத்திற்கான மாகாண சபை பதவியேற்றதன் பின்னர் முதற் தடவையாக நடத்தப்பட்ட யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் அபிவிருத்தி பணிகளுக்கு பொறுப்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு புறக்கணித்திருக்கின்றது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண முதலமைச்சர், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையிலும் இந்த புறக்கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜ் அவர்களிடம் கேட்டபோது அந்த அழைப்பில் கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குவது என்பது பற்றி குறிப்பிடப்படவில்லை. நிகழ்ச்சி நிரலும் இணைக்கப்பட்டிருக்கவில்லை. கடந்த கூட்டத்தின் அறிக்கையும் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில்தான் தாங்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்திருந்ததாக தெரிவித்தார். அத்துடன் முதலமைச்சர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்ட போது ஜனாதிபதியுடன் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சரின் தலைமையில் நடத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டு அதை பற்றி அவர் விளக்கம் அளித்தார்.
அந்த இடத்திலே பேசப்பட்டது என்னவென்றால், இனிமேல் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ஆளுநர் தலைமை தாங்க வேண்டியது பெறாது, முதலமைச்சர் தலைமை தாங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அந்த அறிவித்தலை யாழ்ப்பாண அரச அதிபருக்கு கொடுத்திருக்க வேண்டும், அல்லது அரச அதிபர் செயலாளராக இருப்பவர் தன்னுடைய அமைச்சுக்கு ஊடாகவோ அல்லது நேரடியாகவோ அந்த அறிவிப்பு சம்பந்தமாக அல்லது ஒரு முதலமைச்சர் வந்திருந்தால் அவர்தான் அந்த சபைக்கு தலைமை தாங்குவார் என்கின்ற அந்த அடிப்படையில் அது பற்றி என்னுடைய முதலமைச்சரோடு அவர் பேசியிருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த முதலமைச்சர் இந்த முறை வருவதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு தலைமை வகித்து வருவது. ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததற்கு பிறகு நான் ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னை கூட முதலாவதாக நியமனம் செய்திருக்கின்றார். இரண்டாவது கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு திரு டாக்டர் சிவானந்தவையும் ஒரு அமைச்சராக தாங்கள் மத்தியிலே இருக்கின்றபடியால் அவரையும் 2002 தேர்தலுக்கு பிறகு 2004 வரையிலே அவரையும் என்னோடு சேர்த்து கோச் சேர்மன்ஸ் என்று சொல்லுவது அப்படி நியமித்திருக்கின்றார் எங்களுடைய சம்மதத்தோடு. மூன்றாவது கட்டமாக ஆளுநரையும் நியமிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் இது ஆட்சேபனை எழுப்பியதன் அடிப்படையில் அந்த கூட்டங்களே நடைபெறாமல் போயிருக்கிறது.
இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது அபிவிருத்தி பணிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கூட்டம். இந்த மாதிரி இந்த கூட்டங்களை பகிசரிப்பதனால் அல்லது புறக்கணிப்பதனால் இந்த இரண்டு மாவட்டங்களுடைய அபிவிருத்தி பணிகளில் ஒரு தேக்க நிலை அல்லது ஒரு பாதிப்பு ஏற்படும் அல்லவா?
அப்படி பாதிப்பு ஏற்படக்கூடியதான சம்பவங்கள் இடம்பெறவில்லை. முக்கியமாக மக்களுடைய ஆணையை பெற்றிருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்றவர் அவருடைய தலைமை நடக்க வேண்டிய கூட்டத்தை அதற்கு எதிரான புதிராக இருக்கின்ற ஒருவருடைய தலைமையில் அரசாங்கம் அதை நடத்த விடுவது ஒரு அடிப்படை தவறு. அப்படி நாங்கள் போய் அந்த கூட்டத்திலே பார்வையாளராக இருந்து அல்லது தலைமைக்கு உரிய பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற தவறைத்தான் நாங்கள் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதற்காக அந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஒத்திவைத்து இதற்கு ஒரு தீர்வு கண்டு நாங்கள் நடத்துவோம் என்றதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜ் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். நிறைவாக விளையாட்டுச் செய்தி ஒன்று. உலக சதுரங்க சாம்பியன் பட்டத்தை இழக்கும் அபாயத்தை இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் எதிர்கொள்கின்றுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் உலக சதுரங்க பட்டத்துக்கான போட்டியில் இன்று நடைபெற்ற 9வது ஆட்டத்தில் அவர் தோல்வியடைந்தார். இதன் மூலம் அவரை எதிர்த்து ஆடும் நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சன் உலக பட்டத்தை வெல்லும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. 12 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் தற்பொழுது மேக்னஸ் கார்ல்சன் 6-3 எனும் புள்ளிகள் கணக்கில் முன்னணியில் இருக்கின்றார். இன்னும் அரை புள்ளி பெற்றால் அவர் உலகப்பட்டத்தை ஆனந்திடமிருந்து கைப்பற்றுவார். நடைபெற்று வரும் உலக சதுரங்க போட்டியில் யார் முதலில் 6.5 புள்ளிகள் பெறுகின்றார்களோ அவர்களே பட்டத்தை வெல்வார்கள் என்பது போட்டி விதிகள். இந்த போட்டித் தொடரில் இன்னும் 3 ஆட்டங்களே எஞ்சியுள்ள நிலையில் ஆனந்த் அந்த 3 வென்றால் மட்டுமே பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியில் முன்னேற முடியும். ஆனால் போட்டியாளர் கார்ல்சன் பட்டத்தை வெல்ல ஒரு போட்டியை டிரா செய்தாலே போதும். இன்றைக்கு நடைபெற்ற 9வது போட்டியில் ஆனந்த் வெள்ளைக்காய்களுடன் ஆடினார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இந்த போட்டியின் 14வது நகர்வுக்கு பிறகு ஆனந்த் பலமாக இருந்தார் என்றாலும் 28வது நகர்வில் அந்த வாய்ப்பை இழந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு போட்டியை முடித்துக் கொள்வதாக அறிவித்தார். இந்த விளையாட்டுச் செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.